மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 12 17 வரைக்கும் வாசிக்கப்பட நம்ம கேட்போம்.
யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகில் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
ஒரு குஷ்டரோகி ஆண்டவரை சுகப்படுத்தின பிறகு அது எவ்வளவு பயங்கரமான வியாதி, எவ்வளவு மோசமான வியாதி, எல்லாருனால சமுதாயத்தினால் தள்ளப்பட்டு பயங்கர கஷ்டப்படுற அந்த குஷ்டரோகிக்கு வந்து ஆண்டவர் மேல வந்த நன்றி நான் ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன். அவன் பாருங்களேன் அந்த நன்றியில அவன் என்ன சொல்றான், ஆண்டவரை பார்த்து எனக்கு புது வாழ்வு கொடுத்தவங்க நீங்க, இன்னுமே எனக்கு உலகத்துல வேற ஒன்னும் ஆசை இல்லை, என் குடும்பம் சமுதாயம் எல்லாம் என்னை தள்ளி நான் சாக வேண்டிய ஆள், நான் எனக்கு ஒரு புது உயிரை கொடுத்துருக்கிறீங்க, இன்னமே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஆசை நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ உங்க பின்னாடி வரணும், வித்தியாசமான சூழ்நிலைகள்ல நீங்க என்னென்னலாம் செய்யறீங்களோ அதை பார்த்து உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும், அதைத்தான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவன் சொல்றான் அந்த ஆண்டவரை பார்த்து. உண்மையா பார்த்தனா ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் அதான் ஆசை இருக்கணும். ஏன்னா குஷ்டரோகத்தை குணப்படுத்துறதவிர ரட்சிக்கப்படுறது பல மடங்கு பெரிய விஷயம். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவர் மேல நன்றி பெருக்கெடுத்து ஓடும் போது எனக்கு வாழ்க்கையில் என்ன தெரியுமா, ஆசை ஒரே ஆசை, பிரதான ஆசை இயேசு பின்னாடி போய் அவருடைய மகிமையை அதிக அதிக அதிகமா பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இயேசுடைய மகிமையை அதிக அதிகமா பார்க்கணும். எவ்வளோ எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியமா இருந்திருக்கும் அவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போது அவர் பின்னாடியே போய் பார்க்கறது, நம்ம நினைச்சு பார்க்கிறோம் அது இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவருடைய அடி செவடுகளை பின்பற்றி போறது, அவர் நடந்து போனார்னா அந்த கால் மண்ணுல அந்த கால் அடி இருக்கும், அந்த கால நம்ம கால அது வைக்க முடியாது, அது பின்னாடியே போனா எப்படி இருக்கும். அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அவருடைய வாழ்க்கையிலயும் அவருடைய ஊழியத்திலயும் ஒரு பாகமா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும், யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த வாழ்க்கை எனக்காக வாழப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறது உண்டு. அதை ஒருவேளை ஆண்டவர் அறிந்து சரீர பிரகாரமா நம்ம செய்ய முடியாம இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக விசுவாசத்துல நம்ம செய்யலாம். உங்களுக்கு ஆகுதோ என்னவோ தெரியல, எனக்கு இந்த மத்தேயு படிக்கும் போது அப்படிதான் ஆகுது. என்ன என்னுடைய அனுபவமா, வாரம் வாரம் டெய்லி ஆண்டவருடைய வசனம் படிக்க படிக்க அவருடைய வித்தியாசமான சூழ்நிலைகளை அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறோம் இல்லைங்களா, ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஒரு ஒரு வசனமா அவர் எங்க போறாருன்னு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது வித்தியாசமான சூழ்நிலைகள்ல சோதனையில ஒரு விதத்தில் அவர் மகிமையை பார்க்கிறோம். அடுத்த ஒரு ஒரு இடத்துலயும் அவருடைய மகிமையை வித்தியாசமா பார்க்கிறோம். அவருடைய மாட்சிமை, ஒப்பில்லாத மாட்சிமையை வந்து அவருடைய ஷேடு, ஒரு டைமண்டுக்கு பல ஷேடு இருக்கிற மாதிரி தேவகுமாரனுடைய மகிமைக்கு எல்லையே இல்லாத மகிமையுடையவர். அந்த சூழ்நிலையில தான் அவருடைய குளோரியை பார்க்கிறோம், வெளிப்படுது. இதுதான் அவருடைய மகிமை இல்ல, இன்ஃபைனைட் குளோரி உடையவர். அவர் இந்த உலகத்துல வரும்போது ஒரு சூழ்நிலையிலேயே அவுட் ஷைனிங் ஆஃப் ஹிஸ் பிரைட்னஸ், அவருடைய ஒளிம்பம் பிரகாசிக்குது, அவருடைய குளோரியை பார்க்கிறோம். எவ்வளவு உன்னதமானவர்ன்றதை பார்த்து அதை நம்ம பார்க்கும் போது தான் என்ன ஆகுது தெரியுங்களா, பரிசுத்தாவி அதை பயன்படுத்தி தான் நம்மள மாத்துறது. அவருடைய குளோரி, அவருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல் நாம் கண்டு மகிமையின் மேல் மகிமை மறுரூபம் அடைகிறோம். அதை பார்க்கும்போது தான் நம்ம மாறுறோம். அதுதான் அதுக்குதான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நம்மளும் இயேசுடைய சீஷர்கள் மாதிரி என்னுடைய அனுபவம் அப்படித்தாங்க இருக்கு. வாரம் 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 அவருடைய குளோரியஸ் மேஜஸ்டிய டெய்லி படிக்கும் போது ஓஹோஹ் மத்தையோ அடுத்தது என்ன வரப்போகுது, அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு பார்த்து 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 நான் மறுரூபம் ஆகுறத அதை உணர்றேன். ஏன்னா அவருடைய குளோரி போன வாரத்தில் நம்ம பார்க்கும்போது பாவிகளோடு தன் அடையாளம் காமிச்சுக்கிட்டு பேப்டிசம் எடுத்து பாவிகள் நம்ம நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் தன் அடையாளம் காமிச்சுக்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கணும் என்பதற்காக நம்மை போலவே 40 நாள் சோதிக்கப்பட்டார் இல்லைங்களா. அந்த 40 நாள் மாத்திரம் அந்த 40 நாள் முழுவதுமாக தொடர்ந்து சோதனையுடைய பிரஷர் உச்சகட்டத்தை அவர் தொட்டார். தொட்டு அதுக்கப்புறம் மூணு சோதனைகள் அல்டிமேட் சோதனைகள் அவர் வந்து அவர் ஜெயித்து வந்ததை பார்க்கிறோம் பாருங்களேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த அதே பகுதியை வச்சுக்கிட்டு நான் இன்னொரு 2 வாரம் சர்மன் எடுக்கலாம். ஏன்னா த இன்எக்ஸாஸ்டபிள் ரிச்னஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட்னுவாங்க, அதாவது வற்ற முடியாத ஒரு சமுத்திர மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை. நான் போன வாரம் சொன்னதுதான் அதனுடைய இது இல்லை, அதை வச்சுக்கிட்டே நம்ம பல விதத்தில் பார்க்கலாம், பல ஆங்கிள் பார்க்கலாம், அதோட மகிமையை பார்த்து பார்த்து நம்ம ஆச்சரியப்படணும். பாருங்க இன்னொரு ஷேடோ நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த போது இன்னொரு ஷேடோ போன வாரத்தில் நான் உணர்ந்தேன். யோசிச்சு பாருங்க அழகான ஷேடு. ஏன் ஏசு கிறிஸ்து அவருடைய மகிமை பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழு பழையப்பாடையும் அவர் ஒரு அவருடைய வாழ்க்கையில் ரீகேபிச்சுலேட் ஆகுது. ரீகேபிச்சுலேட்னா ஒரு சைக்கிள் மாதிரி ஓடுது முழு பழையற்பாடம் அவருடைய வாழ்க்கையில். எப்படி ஓடுது, நம்ம அவர் பிறப்புலயே பார்த்தோம். பிறப்புல என்ன, அவர் பெத்லேஹேம்ல பிறந்து ஆதி ஆமத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. யாக்கோபு பெத்லேஹேம்ல ரேச்சல் அடக்கம் பண்ணது. அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து எகிப்துக்கு போனது, அந்த ஏரோதுக்கு இதாகி எகிப்துக்கு போனது யாத்ரா ஆமத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ரமால வந்த பெரிய கூக்குரல் வந்து இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துக்கு போனதை ஞாபகப்படுத்துது. அது மாத்திரம் இல்ல, அவர் நசரேனா வாழும் போது அவரு எல்லா தீர்க்கதரிசிகளும் நமக்கு ஞாபகப்படுத்துது. பாருங்க பல ஏற்பாடே ஃபுல்லா ஒரு சைக்கிள் மாதிரி அது வெளிப்படுத்துது. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த சோதனையிலையும் பாத்தீங்கன்னா நமக்கு பல ஏற்பாடு எல்லாம் ஞாபகப்படுத்துது. ஆதி ஆமத் 3வது அதிகாரம் மத்தேயு 4வது அதிகாரம் மாதிரி நமக்கு தெரியுது. ஏன் ஒரு புது மனுஷக்குலம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. அதான் புது மனுஷக்குலத்துல என்ன ஆகுது, அவர் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கிறார். வரும்போது பழைய ஆதாம் என்ன பண்ணான், ஏதேன் தோட்டத்துல இருந்தான், மனைவியோடு இருந்தான், வயிறு நிறைய சாப்பிட்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனா 2வது ஆதாம் வந்து தனியா வனாந்திரத்தில் 40 நாள் பசியா இருந்தார். ஆனா 1வது ஆதாம் எல்லாம் இருந்த போதும் பாவம் செய்து நம்மளுடைய வீழ்ச்சியை கொண்டு வந்தான். 2வது ஆதாம் ஒண்ணுமே இல்லாத போதும் பாவத்தை மேற்கொண்டு நம்முடைய உயர்ச்சியை கொண்டு வந்தான். பாருங்களேன் முழு அந்த பழையற்பாடே திருப்பி சைக்கிளா இங்க வர்றத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, யாத்திராவும் வர்றத பாக்குறோம். அதிசயம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேவேலுடைய நிறைவேறுதல் அவர் தெரியுங்களா. இஸ்ரேவேல் ஆதாம் எதை தவறுனானோ பழையற்பாடு இஸ்ரேவேல் எதை தவறுச்சோ அதை நிறைவேற்ற வந்தவர் இவர். ஏன்னா இவருக்குள் வருகிற எல்லோருமே பரிபூர்ண இஸ்ரேவேலா இருக்கணும் என்பதற்காக நிறைவேற்ற வந்தவர். இஸ்ரேவேல் எப்படி 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி இவர் 40 நாள் வனாந்திரத்தில் இருக்கிறார். ஏன் 40 நாள் இருக்கணும், ஐடென்டிஃபைஸ் இஸ்ரேவேலோடு தன் அடையாளம் காட்டுறார். இஸ்ரேவேலோடு தன் அடையாளம் காட்டுறார். வனாந்திரத்தில் இஸ்ரவேலுக்கு வந்த சோதனைகள் தான் இங்கேயும் இவருக்கு வந்துச்சு. அது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10 போட்டிருக்கு, எடுக்க வேண்டியதில்லை, நீங்க வீட்டில் போய் படிக்கலாம். என்ன வந்துச்சு, இஸ்ரவேலுக்கு வந்த சோதனைகள், முதலாவது அவங்களுக்கு வந்த சோதனை வந்து ஆண்டவரை சந்தேகப்பட்டு அவரை முறுமுறுக்கணும்னு வந்துச்சு. இவருக்கும் அது வந்துச்சு இல்லையா, சாப்பாடு இல்லை அவங்களுக்கு, அதே சந்தேகப்பட்டு முறுமுறுக்கணும்னு வந்துச்சு. 2வது அவங்களுக்கு வந்த சோதனை, ஆண்டவர் நம்மளுக்கு மத்தியில் இருக்கிறாரா, அவர் சோதிச்சாங்க அவரை, இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்க, அவரை சோதிச்சாங்கன்னு 1 கொரிந்தியர்ல சொல்லுது. 3வது அவங்களுக்கு வந்த சோதனை, விக்கிர ஆராதனை பண்ணி வேசித்தனம் பண்ணி எல்லாம் அழிச்சாங்க. இது 3 தான் இயேசுக்கும் வந்துச்சு, ஆண்டவரை முறுமுறுக்கும்படி சோதிக்கும்படி வந்துச்சு, கடைசியாக விக்கிர ஆராதனை பண்ணும்படிக்கு வந்துச்சு. அமேசிங் கான்ட்ராஸ்ட். நீங்க போய் 1 கொரிந்தியர் படிச்சு பாருங்களேன், இது வந்து தான் அவங்க தோத்து அநேக பேர் அழிஞ்சு போனாங்கன்னு வருது. ஆனா இங்க ஏதாவது முறுமுறுப்பு பாக்குறோமா, இங்க ஏதாவது ஆண்டவரை சோதிக்கிறது பாக்குறோமா, இங்க விக்கிர ஆராதனை நோ இஸ் பர்ஃபெக்ட்லி ஓவர் கம் பாருங்களேன். இட்ஸ் ரீகேபிச்சுலேட்டிங் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். அது எல்லாம் நிறைவேற்றுற புருஷனாக என்ன, இவருக்குள் வருகிற புது எருசலேம் வந்து புது இஸ்ரேவல் வந்து பரிபூர்ணமா வரணும் என்பதற்காக வந்திருக்கிறார். புது ஆதாம் புது எல்லாத்தையும் நிறைவேற்றுறவராக குளோரியஸ் குளோரியஸ் அவருடைய அதிசயத்தை பார்த்தோம்னா. ஆகவே பாருங்களேன் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 12-17 வரைக்கும். இது பார்த்து இதுலயே மயங்கி கிடக்கலாமா, எல்லாத்தையும் மேற்கொண்ட சோதனை மேற்கொண்ட பிரதான ஆசாரியர்னா திடீர்னு அவருடைய இன்னொரு குளோரி பட்டுன்னு பளிச்சுன்னு மூஞ்சில் அடிக்குது. இது திருப்பி அடுத்த பகுதியை படிக்கும் போது பளிச்சுன்னு லைட் அடிக்குது. என்ன லைட்? அவருடைய ஒப்பில்லாத மாட்சிமை. 14வது வசனத்தை பாருங்களேன், இருள்ல இருக்கிற மனிதர்களுக்கு அவர் எப்படியா வந்தார்? பெரிய வெளிச்சம் பாருங்களேன், பெரிய வெளிச்சம். வெளிச்சம் என்பது இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடைமொழி இல்லைங்களா? இது ஒரு மெட்டஃபர் மாதிரி அதை யூஸ் பண்ணிருக்காரு. வெளிச்சம் இயேசு கிறிஸ்து யோவான் விசேஷத்தில் பார்த்தோம்னா அதை பல விதத்தில் யோவான் யூஸ் பண்ணுவார், ரொம்ப யூஸ் பண்ணுவார். அவர் ஆரம்பிக்கும் போதே உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இவரே. எந்த மனுஷனையும் பிரகாசி என்லைட்டன் பண்ணக்கூடிய மெய்யான ஒளி இவர் தான். இருள இருக்கிற மனிதர்களே, நானே உலகத்தின் ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் ஒரு காலம் இருளில் நடக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவுடைய ஒளியை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா மனுஷனுடைய இருளை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பிச் டார்க்னஸ்ல மனுஷன் இருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம பார்த்தா இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துது. அவருடைய பிரகாசத்தை, அவருடைய குளோரியஸ் லைட்டை நமக்கு வெளிப்படுத்துது. அவர் எப்படி ஒளியா இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதை அப்ரிசியேட் பண்ணணும்னா இருளை அப்ரிசியேட் பண்ணணும். ஒரு குருடனுக்கு வெளிச்சத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே அப்ரிசியேட் பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி அவருடைய வெளிச்சத்தை அப்ரிசியேட் பண்ணும்படிக்கு அந்த ஒளியில நம்ம மெய்மறந்து இருக்கும்படி தான் இந்த பகுதி நமக்கு செய்யுது. ஆனா இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறது இல்ல. ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அவர் பின்னாடியே போனோம்னு நான் நினைக்கிறேன். அவர் பின்னாடியே போனோம்னு நினைக்கும் போது அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ பார்த்து நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் அந்த ஒளியை பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மத்தேயுடைய பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுடைய ஃபுல் ஹிஸ்டரிய ஆர்டரா எழுதணும்ன்றது அவருடைய பர்பஸே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பைபிள் புக்கு அது எதுக்கு எழுதியிருக்கிறாங்க, அவங்களுடைய தீம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அவங்க ஏன் அப்படி எழுதியிருக்காங்க, ஒரு பகுதியும் ஏன் அப்படி வருதுன்றத தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்மளா நினைச்ச அவங்க எதுக்காக அந்த புக்கை எழுதியிருக்காங்கன்றத மனசுல எப்போ வச்சுக்கிட்டு அதை படிச்சோம்னா தெளிவாக அந்த பகுதி நமக்கு புரியும், அந்த புக்கு படிக்கும் புரியும். பாருங்களேன், மத்த எதுக்காக எழுதியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக, யூதர்களுடைய ராஜாவாக, மேசியாவாக அவர் வெளிப்படுத்துறார். அதுதான் அவருடைய நோக்கம். அவர் கதையெல்லாம் சொல்லிட்டு இல்ல நமக்கு. அவர் எந்த வார்த்தையை சொன்னாலும் அங்க அவருடைய உள்நோக்கம் என்ன? இயேசுவை ராஜாவாக காட்டணும். அதுதான் அவருடைய உள்நோக்கமா இருக்கு. அதனால இயேசுடைய வாழ்க்கையில் அதை காட்டக்கூடிய நிகழ்வுகளை மாத்திரம் தான் அவர் எடுக்கிறார், எல்லாத்தையும் எடுக்கல. சில டைம்ல பல கதைகளை விட்டுட்டார், அதை நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் இயேசுவ ராஜாவாக காட்டுதோ அதைத்தான் எடுக்கிறார். பாருங்களேன், ஆரம்பத்தில இருந்தே பார்த்தோம்னா நம்ம ஆரம்பிக்கிறதே அவருடைய வம்ச வரலாறை எடுத்தாரு, அவர் எப்படி பிறந்தாருன்னு எடுத்தாரு, இந்த போர்ஷன் கிங் மேக்கர்ஸ் அந்த சாஸ்திரிகள் அவங்கள வர வச்சு ஆராதனை பண்ண வச்சாரு, ஏரோதை வெறுப்பை நமக்கு எடுத்து காமிச்சாரு, தீர்க்க தரிசனம் நிறைவேறத காமிச்சாரு, அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முன்னோடியாக இயேசு இது யோவான் ஸ்தானாவை கொண்டு வந்து காமிச்சாரு. ஏன் வரப்போற ராஜா பெரியவர், அவருக்கு ஒரு முன்னோடி, தீர்க்கதரிசிகள் எல்லாம் பெரியவர், மனுஷர்கள் எல்லாம் பெரியவரா இருக்கிற யோவான் ஸ்தானாவை கொண்டு வந்து காமிச்சார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இயேசுடைய ஞானஸ்தானம், அவருடைய பட்டாபிஷேகம் கூட நான் சொன்னேன். பட்டாபிஷேகம், பிதானால பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணப்படுறத நான் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய சோதனை, எல்லா விதத்திலும் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிரபு, இந்த உலகத்துக்கே ஏகாதிபதி, எல்லா பவருக்கும் ஏகாதிபதினா சாத்தான் தான், எல்லா ராஜாக்களை வாட்டவன் சாத்தான் தான். அவனையே முறியடிச்சு போர்க்களத்தில் இறங்கி அவனையே முறியடிச்சு வெளியே வராரு ஒரு வெற்றி வேந்தன் ராஜா. அப்படித்தான் நம்மளுக்கு காட்டுறாரு, எல்லாத்தையும் வென்று வர்றார். அப்படித்தான் நம்ம காட்டுறத ராஜாவாக காமிச்சிட்டு வர்றாரு. இப்போ என்ன பாக்குறோம்? இயேசு கிறிஸ்து தன்னை உன்னத ஒரு சுப்ரீம் கிங்காக தான் நிரூபிச்சு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிரபுவை அடிச்சு முன்னாடி வரும்போது அவன் நொண்டி நொண்டி ஓடிட்டான். இப்போ வரும்போது அவர் என்ன காட்டுறாருன்னா, அவருடைய ஊழியத்தை அந்த ராஜா ஆரம்பிக்கிறத காட்டுறார். த மினிஸ்ட்ரி பிகின்ஸ், the royal ministry begins. அவருடைய ராஜரீக ஊழிய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுமா, 11:12 வசனத்தில் வந்து அவருடைய சோதனை முடிஞ்சு அந்த தேவ தூதர்கள் வந்து உதவி செஞ்சாங்கன்னு வருது. அந்த 11:12 வரைக்கும் இருக்கிற வசனத்துல ஒரு வருஷம் கேப் இருக்கு. ஒரு வருஷம் இயேசுடைய ஊழிய கதையை மத்தேயு விட்டுட்டார். ஒரு வருஷம் கேப், அவருக்கு சோதனை முடிஞ்சு, சோதனை முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன வருது? பன்னெண்டாவது வசனத்தில்
யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று.
யோவான் காவலில் வைக்கப்பட்டான்ற அந்த நிகழ்வு வந்து சோதனை அவருக்கு ஏற்பட்டு ஒரு வருஷம் ஆன பிறகுதான் யோவான் காவலில் வைக்கப்பட்டார். பாருங்களேன், அந்த ஒரு வருஷம் கதைய மத்தேயும் விட்டுட்டாரு. அந்த ஒரு வருஷம் என்ன ஆச்சு? அந்த ஒரு வருஷம் என்ன ஆச்சு? எங்கெங்கெல்லாம் இயேசு போனார், என்னென்னலாம் இயேசு பண்ணாரு? நமக்கு ஒருவேளை தான் இந்த ஹார்மனி ஆஃப் த காஸ்பிள்ஸ் இருக்கு. இந்த நாலு காஸ்பிள்ஸும் பல பேர் எழுதியிருந்தாலும், பல நோக்கங்களுக்கு எழுதியிருந்தாலும், பல ஜனங்களுக்கு ஆடியன்ஸா எழுதியிருந்தாலும், அது ஒன்னா வச்சு பார்த்தோம்னா ஒரு பசில ஒழுங்கா வச்சு அழகா பெர்ஃபெக்ட் புக் மாதிரி நமக்கு தெரியும். எதை மத்தேயு விட்டாரோ அதைத்தான் யோவான் எழுதுறார். அதிசயம், எதை மத்தேயு விட்டாரோ அதைத்தான் யோவான் எழுதுறார். அங்க போட்டு கலெக்ட் பண்ணி கரெக்டா நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, அவர் கலிலியாக்கு வந்து எங்க போனாருன்னு போட்டிருக்கு, நாசரேத். அங்கேயும் ஒரு கேப், கலிலியால இருந்து வந்து நாசரேத்துக்கு போறதுக்கு ஒரு மாசம் கேப் இருந்துச்சு. அதை எது மத்தேயு விட்டுட்டாரு, அதை லூக்கா எழுதி வைக்கிறார். பாருங்களேன், அதான் அந்த ஹார்மனி ஆஃப் த காஸ்பல். அது ஒன்னா சேர்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. நம்ம அதை பார்க்க போறோம், ஏன்னா மத்தேயு ஸ்கிப் பண்ணிட்டாரு, அவருடைய தீமுக்கு அது அவசியமா இல்ல. ஆனா நம்ம வந்து இயேசு பின்னாடியே போய் அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி அவரை ஃபாலோ பண்ணணும்னு விரும்புறதுனால அதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இதுல இயேசு கிறிஸ்து சாத்தானை தான் வென்ற பிறகு அவர் யோவான் கிட்ட திருப்பியும் வரார். அதைத்தான் யோவான் வந்து நமக்கு எடுத்து சொல்றத பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:19 நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா தெரியும் நமக்கு. யோவான் சுவிசேஷத்தை நீங்க திருப்பி வச்சுக்கலாம். அதுல பார்த்தோம்னா 26 வசனத்தை படிங்க. அங்க நம்ம தொடர்ந்து அவர் சோதனை முடியுது, சோதனை முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அங்க பார்க்கலாம்.
யோவான் அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின்வந்தோ எனினும் மேன்மையான உள்ளவர்.
பாருங்க, சோதனை முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து திருப்பியும் யோவான் கிட்டயே வரார். யோவான் இன்னும் காவல்ல போல, அங்க பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, அங்கேயே வரும்போது ஏன் வராருன்னா, யோவான் தான் இயேசுடைய முன்னோடி. யோவான் தான் அறிவிக்கணும், இயேசுவை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் இல்லைங்களா. இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபைனல் இன்ட்ரோடக்ஷனுக்கு அவர் வரார். வரும்போது யோவான் என்ன சொல்றாரு, அவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும் போது, நீயா கிறிஸ்து, நீயா கிறிஸ்துன்னு அவர் கேட்கிறாங்க. நான் இல்ல கிறிஸ்து, என்னிலும் பெரியவர் ஒருத்தர் வரார், அவர் இங்கத்தான் இருக்கிறாருன்றார். அப்படின்னா இயேசு அந்த கிரௌட்ல நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு யோவான். அப்போ அவர் பார்த்து அவர் இங்கதான் இருக்கிறார், அவர் இங்கதான் இருக்கிறார் அப்படின்னு யோவான் முதலாவது நாள்ல சொல்றார். பாருங்க, 29 இரண்டாவது நாள் என்ன நடக்குது?
மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி.
பாருங்களேன், ரெண்டாவது நாள், முதலாவது நாள் இங்கதான் இருக்கிறாரு, ரெண்டாவது நாள் இயேசு வந்துகிட்டே இருக்கும் போது இயேசுவை எப்படி கிரீட் பண்றாரு, இதோ உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றார். பாத்தீங்களா, அந்த அதை சொல்றத நம்ம பாக்குறோம். அடுத்தது 3 நாள் என்ன நடக்குது தொடர்ந்து படி, 34 படிங்களா, அன்னைக்கே சொல்றத பாக்குறோம். இதோ சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, அதை நான் எப்படி தெரிஞ்சுகிட்டேன்? 34,
அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்ற சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே
பாருங்களா, அந்தபடியே இவரே தேவ குமாரன் என்று நான் சாட்சி கொடுத்து வருகிறேன். ஏன் யோவான் தான் இந்த இயேசுக்கு சாட்சி கொடுக்கணும் இல்லைங்களா? அது பாத்தீங்கன்னா 1:6 போட்டிருக்கு, யோவான் தான் சாட்சி கொடுத்தார். அது வந்து யோவானுடைய ஒரு வேலை, அதை செய்யணும். வெறும் ஞானஸ்தானம் பண்ணி அமைச்சிட்டது மாத்திரம் இல்ல, சோதனை முடிஞ்ச பிறகு யோவான் கிட்ட வராரு. முதலாவது நாள்ல அவர் இங்கத்தான் இருக்கிறாருன்றார் யோவான், ஒரு இன்டைரக்டா சொல்றாரு. ரெண்டாவது நாள்ல அவர் நேராவே வரும்போது நேரா, இதோ உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டின்றாரு. அது சொல்லி இவர் தான் தேவகுமாரன் சாட்சி கொடுக்கிறாரு. பாருங்களேன், அடுத்ததை என்ன நடக்குது, 35 வசனத்தை தொடர்ந்து படிங்களா. மறுநாளில் 3
யோவானும் அவனுடைய சீசரின் 2 நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான்.
பாருங்களா, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. தொடர்ந்து
அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள்.
அப்போ தொடர்ந்து படிச்சீங்கன்னா இயேசுக்கு பின்னாடி போறாங்க சீஷருங்க. அதுல அந்திரேயாவும் யோவானும் இருந்தார். அந்திரேயாவை போய் பேதுருவை கூட்டு வர்றாரு, வா வந்திருக்கிறாரு அப்படின்னு, நான் வர்றதுல போப்பா அப்படின்னாரு, எப்படியோ பிடிச்சி வா மேசியா வந்திருக்காரு வான்னு கூட்டு வர்றாரு. அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு, அப்புறம் நதானியல், அந்த நாலு சீஷருங்க கூடுறாங்க. முதல்ல அறிமுகம் ஆகுது அவர் அங்க இருந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி சீஷருங்க யோவான் இது டெஸ்டிமனி முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச பிறகு இயேசு அதுக்கப்புறம் சீஷருங்க தன் பின்னாடி வராங்க. அந்த சீஷர்களோடு இயேசு என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது அதிகாரத்துல யோவான் நமக்கு என்ன சொல்றாரு, அதிசயமா எல்லா சீஷர்களோடு ஒரு பார்ட்டிக்கு போறார். என்ன பார்ட்டி? கல்யாண பார்ட்டி. கானா ஒரு கல்யாணத்துக்கு போறார் பாருங்களா. இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் ஒரு கல்யாணத்துக்கு போறார். கல்யாணம் எவ்வளவு கண்ணியமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் மதித்து போறார். உங்களுக்கு தெரியுமா, இங்க இருந்து எங்க இருந்து எது வரைக்கும் எங்க இருந்து எங்க போறாரு பாருங்க. இவர் இருந்த இடம் இப்ப பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாருன்னா, யோர்தான் நதி கிட்ட இருக்கிறார் இல்லைங்களா. யோர்தான்ல தான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கார். அந்த யோர்தான் கிட்ட இருந்து கானா ஊருக்கு போறார். எவ்வளவு தூரம் தெரியுமா, உங்க மேப்ல தெரியுதுங்களா, அவங்களுக்கு கொடுத்த மேப்ல நீங்க இப்ப பாக்கலாம். அந்த மேப் முறைச்சு கீழே யோர்தான்னு ஒரு லைன் வந்திருக்கு இல்லைங்களா. எனக்கு அந்த பேப்பர் இங்க இருக்கா, ஓகே பாருங்க. இங்க யோர்தான் நதி ஓடுது, இங்கதான் இருக்குது, இங்கதான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இங்க இருந்து கிளம்பி இங்க போறார் கானானூருக்கு. அது வந்து ஏறக்குறைய ஒரு 250 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற இடம். தன்னுடைய சீசர்களோடு அந்த கானாவூருக்கு தூரம் கல்யாணம் அட்டன் பண்றதுக்கு அவர் போறாரு. எவ்வளவு தூரம் போறாரு, அது மாத்திரம் இல்ல, அந்த கல்யாணத்தில் போய் அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிரசன்னத்தினால் அந்த கல்யாணத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, கல்யாணத்தில் இருக்கிற குறையை தான் நிறைவேற்றுறார் இல்லைங்களா. நிறைவேற்றி ஒரு தண்ணீரை போய் திராட்சை ரசமா செய்யறத நம்ம பாக்குறோம். தேவகுமாரன் அதிசயமா அங்க செய்யற அந்த கல்யாணத்து செலிப்ரேஷன், நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணத்துல ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குன பிறகு அவர் செலிப்ரேட் பண்ண முதல் ஃபங்க்ஷன் வந்து கல்யாணம். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தான் முதல் செய்த அற்புதம் வந்து கல்யாணத்துல தான் செஞ்சார். அப்படின்னா என்ன, கல்யாணத்தை ஆண்டவர் எவ்வளவு முக்கியமா பாக்குறாரு, எவ்வளவு பெருசா பாக்குறாரு பாருங்க. அதான் முதல் கல்யாணத்துக்கு போறார். கல்யாணத்துக்கு அங்க போய் அந்த அற்புதம் செஞ்சாரு. அந்த அற்புதம் எதற்காக செஞ்சாரு, 11வது வசனத்துல பாருங்களேன்,
இவ்விதமாக இயேசு தன் முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்
பாருங்களேன்.
அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்
பாருங்களா. அவருடைய மகிமையை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்திலையும் அவர் மகிமையை வெளிப்படுத்தினார். அவர்கள் சீஷர்களுடைய விசுவாசம் பலப்பட்டது, ஆரம்ப சீஷர்களுடைய விசுவாசம் பலப்பட்டது. சரி, அங்க கல்யாணத்துக்கு காணா இங்க இருந்து இங்க போனாரு. இங்க இருந்து என்ன ஆச்சுன்னா, இங்க இருந்து 13வது வசனம் என்ன சொல்லுது,
பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது.
இருந்து கானாவூருக்கு போறார். 12வது வசனத்தில் கானாவூர்ல இருந்து கப்பர்னோமுக்கு போனார்னு வருது படிங்களா.
பின்பு அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்னோமுக்கு போய் அங்கே சில நாட்கள் தங்கினார்கள்.
சில நாட்கள் தங்கினார்கள். அந்த கப்பர்னோம்ல இருந்து திருப்பி எருசலேம் கீழே இருக்கு பாருங்க, கீழே எருசலேமுக்கு அவர் கீழே வர்றார். தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான் இருக்கு, நீங்க அதை பாத்துக்கணும். எருசலேமுக்கு வர்றார். எருசலேமுக்கு வந்து எருசலேம்ல என்ன ஆச்சு, முதல் தடவை எருசலேம்ல தன்னை மேசியா ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரசன்ட் பண்ணும் போது எருசலேம்ல போய் எல்லாரையும் ஆசீர்வதிச்சாரா, நன்றார்கள் இருங்கள் எல்லாரும் அப்படின்னாரா, இல்ல என்ன பண்ணாரு, போய் ஒரு சாட்டைய பண்ணார். ஒரு சாட்டைய பண்ணி யோசிச்சு பாருங்க, தேவ குமாரன் அவர் முதல் முதல் ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்துல நடக்கிற அட்டூழியம், அந்த ஆலயத்துக்கு கொடுக்காத மதிப்பு அவர் கொடுக்காத போது அவர் கண்ணுகள்லாம் பத்தி எரியுது, நெஞ்செல்லாம் அவர் எவ்வளவு பொறுமை இருக்கும். அவர் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணதே பார்த்ததே இல்லை, போய் ஒரு சாட்டைய பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு விரட்டுறார். கிளென்சஸ் த டெம்பிள் அப்படின்னு பாக்குறோம். அதை பார்த்த அங்க இருக்கிற யூத தலைவர்களுக்கு ஆசாரியர்களுக்கு பெரிய ஷாக், பெரிய ஷாக், பெரிய ஷாக். அப்புறம் இயேசுடைய அன்னைக்கு 23 வசனத்தை படிங்க,
பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள்
பாருங்க. எருசலேமிலையும் சில அற்புதங்களை அவர் செஞ்சிருக்கிறாரு. அதை பார்த்த சில விசுவாசிகள் வந்து சில பேர் அவரை நம்பி இருக்கிறாங்க. பாருங்க, இதான் அந்த ஃப்ளோவை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அவர் யோர்தான் நதியிலிருந்து நேராக கானாவூர் கல்யாணத்துக்கு போனார். கானாவூர் கல்யாணத்திலிருந்து கப்பர்நோமுக்கு போனார், கொஞ்ச நாள் அங்க இருந்தார். அந்த கப்பர்நோம்லேருந்து திருப்பி எருசலேமுக்கு ஆலயத்துக்கு வரும்போது, இப்போ ஏன் வந்தார், பஸ்கா பண்டிகைன்னு வந்தார். அந்த ஆலயத்துக்கு வரும்போது அங்கிருந்து ஆலயத்தின் அட்டூழியங்கள் வியாபாரங்கள்லாம் பார்த்து விரட்டி அடிச்சார். விரட்டி அடிச்சு அங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இருந்திருக்கார். அங்க சில அற்புதங்களை சில பேர் பார்த்து அடுத்த அதிகாரம் மூணாவது அதிகாரத்தில் ஒரு டீச்சர் அந்த அற்புதத்தை கவனமாக கவனிச்சுட்டு இருந்தார். யார் அது? நிக்கோதேமு. பெரிய டீச்சர் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கே பெரிய டீச்சர் அவர். அவர் அந்த அற்புதங்கள்லாம் எருசலேம்ல அவர் பண்றதை பார்த்து, ஓ இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல அப்படின்னு அவருக்கு நேரா பகல்ல வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லை. எல்லா பரிசருக்கு திட்டுவாங்க இல்லைங்களா, முக்காடு துணியை போட்டுக்கிட்டு நைட்ல யாருக்கும் தெரியாம நைட்ல இயேசு கிட்ட வந்திருக்காரு. மூணாவது அதிகாரத்துல ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேணும்ன்ற அருமையான ஒரு டீச்சிங் வருது இல்லைங்களா. மறுபடியும் பிறப்பது அவசியம். அது மாத்திரம் இல்ல, காஸ்பிள் ஜான் 3:16, தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தான்ற பகுதியெல்லாம் அங்கத்தான் வருத பாக்கிறோம். அதிசயமா அந்த ஸ்பீச் அங்க வருத பாக்கிறோம். அது முடிஞ்சு என்ன நடக்குது, அவர் சில கேள்விகள் எல்லாம் கேட்டு அதெல்லாம் முடியுது. முடிஞ்சு 22 வசனம் படிங்க.
இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள்.
பாருங்களா, இங்க இருந்து எருசலேம்ல இருந்து திருப்பி யூதேயா தேசத்துக்கு அவங்க வராங்க. யூதேயா தேசத்துக்கு வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இயேசுவும் பிரசங்கம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, யோவானும் ஞானஸ்தானம் பண்ணி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு ஓவர்லாப்ப பாக்கலாம். இயேசுவும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, இயேசு இது யோவான் ஜெயிலுக்கு போல, யோவானும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா 24 வசனம் படிங்களா,
அக்காலத்தில்
யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை.
அப்பொழுது யோவானுடைய சீஷர்கள் சிலரும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரவி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும்
அவர்கிட்ட போயிருக்கார்கள் என்றார்கள். பாருங்க, சீஷர்களுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த சபை பெருசா வளருது, இயேசு பெருசா, எல்லாரும் அங்க போயிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட ஆளுங்க குறையுது அப்படின்னு யோவான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. ஆனா யோவான் என்ன சொல்றாரு, 20 படி,
யோவான் பிரதித்திரமாக வரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான், நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள்.
அருமையான வார்த்தைகள், யோவானுடைய வார்த்தைகள் இல்லைங்களா. யோவான் வந்து இயேசுவை அறிமுகப்படுத்த வந்தவர் இல்லைங்களா, இயேசுவை உயர்த்த வந்தவர். ஒரு காமெட் இல்ல ஒரு மீட்ராய் பாத்தீங்கன்னா அது பிரைட்டா வர வரும்போது வரும்போது ரொம்ப பிரைட்டா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு தெரியாம அப்படியே மங்கி ஃபேட் ஆகி போயிடும். அந்த மாதிரி தான் யோவான் பிரைட்டா வந்தார், ரொம்ப பாப்புலரா வந்தார். வந்து அவர் இப்ப ஃபேட் ஆயிட்டு போறார். அவர் தெரியும், அதான் அவருடைய ஊழியம். ஏன், இயேசு பெருகணும், நான் சிறுகணும் அப்படின்ற அருமையான ஒரு இதை சொல்றத பாக்குறோம். அப்போ அது யோவான் ஊழியம் கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்குது. கீழே போயிட்டு இருக்கும் போது இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இப்ப ஜுடேயால இருந்து அவர் என்ன பண்றாரு, திருப்பியும் 4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் ஃபுல்லு கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்றாரு, 4:1 படிங்களா,
யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது.
சரி, 4 படிங்க,
அவர் சமேரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு.
சரி, இதுல 2 வசனத்துல இருக்கலாம். அவரு அங்க இருந்து என்ன பண்றாரு,
மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார்.
பாருங்க, இப்போ இங்க இருந்து இப்போ எருசலேமுக்கு வந்தாரு. எருசலேம்ல வந்து யோவானோ இயேசு கிறிஸ்துவோ அங்க ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜுடேயால. இப்ப யூதேயா விட்டு திருப்பி அவர் கலிலேயாவுக்கு போகணும். அவர் கலிலேயாவுக்கு போகும்போது அவர் ரெகுலர் ரூட்ல போல, அவர் இப்போ வித்தியாசமான அவருடைய வழி தனியா போறார். வித்தியாசமான ரூட்ல எது வழியா போறாரு, யூதருங்க போக கூடாத ஒரு ரூட்ல அவர் போறாரு, சமேரியா வழியில போறாரு. அவர் அந்த சமேரியா வழிக்கு போய் தான் இங்க ஒரு சைக்காருன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கத்தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லேடி அவர் சந்திச்சார். சமாரியான்ற ஊர் வந்து ரொம்ப மோசமான ஊர், யூதருங்க ரொம்ப அருவருக்கிற ஊர். ஏன்னா சமாரியான்றவங்க வந்து யூதருங்க பாதி புறமதஸ்தர் பாதிக்கு பிறந்த மக்கள். இப்ப நம்ம ஊர்ல ஆங்கிலோ இந்தியன் சொல்றோம் இல்லைங்களா, ஆங்கிலோ இந்தியன்ஸ் என்ன, பிரிட்டிஷர்ஸ் நம்ம காலத்தில் ஆள வரும்போது அந்த பிரிட்டிஷர்ஸ் ஆளுக்கோ ஒரு இந்தியன் பெண்ணுக்கோ இல்ல இந்தியன் ஆளுக்கோ பிரிட்டிஷர்ஸ்க்கோ பிறந்தவங்களுக்கு பேர் தான் ஆங்கிலோ இந்தியன்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு யூதனுக்கோ புறமதஸ்தருக்கோ பிறந்தவங்க தான் சமாரியர். யூதருங்க அதை விட அவங்க மத்தவங்களை இன்டர்மேரி பண்றது, ஒரு புறமதஸ்தரை கல்யாணம் பண்றதை விட பெரிய பாவம் இல்லைன்னு பார்ப்பாங்க. அதை ரொம்ப அருவறுப்பாங்க, அவங்கள ரொம்ப வெறுப்பாங்க. ஒரு புறமதஸ்தரா போய் கல்யாணம் பண்றதுன்னு ரொம்ப வெறுப்பாங்க. அது பண்ணி அந்த சமாரியரை ரொம்ப பெரிய பயங்கரமா வெறுப்பாங்க, சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஊருக்குள்ளேயே போக மாட்டாங்க, சுத்திட்டு போவாங்க. ஊரு உங்க மண்ணே வானா, உங்க சவகாசமே வானான்னு சுத்திட்டு போவாங்க. அதுவும் பெண்ணுனா ரொம்ப மோசம், அந்த பெண்ணுகிட்ட பேசக்கூட மாட்டாங்க, பெண்ணை ரொம்ப கீழே நினைப்பாங்க. அதோ இந்த அம்மா பார்த்தோம்னா அந்த மோசத்திலேயே மோசம்ன்ற மாதிரி, அந்த ஜாதியிலேயே மோசம், அஞ்சு புருஷனை வச்சுட்டு இருக்கிற அம்மா எவ்வளவு மோசம். அந்த மாதிரி மோசமான பெண்ணுகிட்ட தேவகுமாரன் போய் ஒரு சம்பாஷணை கொடுத்து காஸ்பல் அங்க அறிவிக்கிறார். அந்த கதை நமக்கு தெரியும் இல்லைங்களா. போய் அவர் பேசி அந்த பெண்ணுகிட்ட காஸ்பல் அவர் அறிவிக்கிறார். பாருங்களா, அந்த காஸ்பல் வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் எவ்வளவு மோசமா இருந்தாலும் காஸ்பல் நம்மளை ரட்சிக்க முடியும். முதல் தடவை, அதெல்லாம் பெரிய ஆச்சரியம், இயேசு முதல் தடவை தான் தான் கிறிஸ்துவனு வெளிப்படுத்தி யாருக்கு தெரியுமா, ரெக்கார்டுல முதல் தடவை வெளிப்படுத்தினது இந்த பெண்ணுக்கு தான். என்ன அதிசயம், யாரே மதிக்காத பெண் அந்த பெண்ணுக்கு போய், சமாரிய பெண்ணுக்கு போய் அவர் செஞ்ச பெரிய அதிசயத்தை பாக்குறோம். அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய எழுப்புதல் ஆரம்பிக்குது. அந்த பெண்ணு போய் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி வந்து இயேசுவை கொஞ்ச நாள் அங்க வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் 46வது வசனம் படிங்க.
தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார்.
அங்க மறுபடியும் கானாவூருக்கு அவர் வந்திருக்கிறார். பாருங்க, அங்க திருப்பி கல்யாணம் பண்ண, கல்யாணம் அட்டன் பண்ண ஊருக்கு, அந்த கல்யாணம் பண்ண ஊருக்கு வரும்போதுதான் அந்த யோவானை தொடர்ந்து படிச்சுக்கினா, அங்க ஒரு லாயல் ஆபீசர், நூற்றுக்கு அதிபதி, அவங்க மக உடம்பு சரியில்லைன்னு ஓடி வர்றார் கப்பர்னோம்ல இருந்து, வந்து உதவி செய்யுங்க ஐயான்னு அங்க ஒரு அற்புதத்தை அவர் செய்யறார். அவர் செஞ்ச ரெண்டாவது அற்புதம்னு வருது. இப்ப பாத்தீங்கன்னா இதான் சைக்கிள், நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். இப்போ மத்தேயு 4 வாங்க. இப்போ மத்தேயு 4 வந்தா இப்பதான் நமக்கு புரியும், மத்தேயு 1 கதைய விட்டுட்டார் பாருங்களேன். ஏன், அவருடைய நோக்கத்துக்கு அது அவசியம் இல்லாத இருந்துச்சு. பாத்தீங்கன்னா இந்த மேப்பை பாருங்களேன், என்ன நடக்குது, இயேசு பேப்டிசம் எடுத்த பிறகு இந்த யூதேயா வனாந்திரத்தில் அவர் பேப்டிசம் எடுத்த பிறகு திருப்பி யோர்தானுக்கு வர்றார். வந்து என்ன நடக்குது, அங்க இருந்து அவர் என்ன பண்றாரு, கானாவூர் கல்யாணத்துக்கு போறார். சீஷர்கள் ஃபாலோ பண்றாங்க, அவங்களை கூப்பிட்டு கானாவூர் கல்யாணத்துக்கு போறார். அந்த கானாவூர் கல்யாணத்துல இருந்து கப்பர்நோம்ல கொஞ்ச நாள் இருந்தார். அங்க இருந்து பஸ்கா வந்துச்சு, எருசலேமுக்கு வந்தார். அந்த எருசலேம்ல இருந்து திருப்பியும் யூதேயா போய் யோவான் கூட கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சார். யோவானை காவல்ல வைக்கிறாங்க. வச்ச பிறகு அவர் என்ன பண்றாரு, திருப்பியும் இங்க இருந்து கலீலியாக்கு போறார். அவர் காவல்ல வைத்த பிறகு இங்க கலீலியாக்கு போற வழியில சமாரிய பெண்ணுகிட்ட பேசிட்டு போறாரு. அவர் கலீலியாக்கு போகும்போதுதான் அங்க இருந்து மத்தேயு ஸ்டோரிய கண்டினியூ பண்றார். 1 கதை மத்தேயு எடுத்துட்டார், அதுதான் பாக்குறோம். அந்த இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த மேப்பை நீங்க வச்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மத்தேயு இதெல்லாம் ஏன் விட்டுட்டாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட கிங்லி மினிஸ்ட்ரி அதுதான் அவருக்கு போக்கஸ், அதுதான் அவர் போக்கஸ். அதனால அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய முன்னோடி நிறுத்தியாச்சு. அவர் நின்ன பிறகுதான் ஏசு கிறிஸ்துடைய ஆக்சுவல் ஊழியம், ராஜரீக ஊழியம் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் அங்கிருந்து ராஜா வந்து இறங்குறார் கலிலேயாக்கு, அங்கிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இதுல ரெண்டு, நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ரெண்டு தலைப்புல நம்ம படிச்சுக்க பார்ப்போம் இந்த வசனத்தை. 1 கேப், 11 12, அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஏன் அவர் கலிலேயாக்கு வந்தார், கலிலேயாக்கு வரும்போது இதை பாத்தீங்கன்னா அவர் வர்றது வந்து ரைட் டைமுக்கு வர்றாருன்னு பார்க்கணும். ரெண்டு தலைப்புல பார்க்கணும், ரைட் சரியான நேரத்துக்கு வராரு, சரியான சாதகத்தை அவர் பயன்படுத்துறாரு, சரியான மெசேஜ் அவர் கொடுக்கிறாரு, சரியான இடத்துக்கு அவர் வராரு. அதை நம்ம பார்ப்போம் பாருங்களேன். முதலாவது கரெக்ட் டைமுக்கு வராரு. இயேசுவுடைய டைமிங் சென்ஸை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயம். அவர் எல்லாமே செஞ்சது அவர் 33 அவ்வளவு அச்சீவ் பண்ணணும்னா, யாராவது ஏதாவது ரொம்ப அச்சீவ் பண்ணவங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப டைமிங் சென்ஸ் இருக்கும். டைமிங் சென்ஸ் இல்லாதவங்க அடையவே முடியாது பல காரியங்கள் பாருங்களேன். டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இயேசு தன்னுடைய 3 வருஷம் ஊழியத்தில் அவர் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறாருன்னா அவருக்கு டைமிங் சென்ஸ் ரொம்ப, ஒரு தெய்வீக கிளாக்கை வச்சு டிவைன் கேலண்டரில் தன் பிதா எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ 1 நிமிஷம் முன்னாடியில் 1 நிமிஷம் சீக்கிரம் இல்லை, எக்ஸாக்டா அந்த செகண்ட்ல அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. அதான் பார்க்கறோம், அமேசிங் டைமிங் சென்ஸ் அவருக்கு. பாத்தீங்கன்னா அவர் பிறக்கிறது 100% அக்யூரேட். ஒரு ஒரு வார்த்தை கூட அந்த அந்த நேரத்தில் அவர் சொல்லணும்னா அந்த நேரத்தில், ஒரு ஒரு செயல் கூட அந்த நேரத்தில் அவர் சொல்லணும்னா அந்த நேரத்தில் தான் அவர் செய்யறது. அழகா நம்ம பார்க்கலாம், ஒரு ஒரு டிவைன் கேலண்டர், எவ்ரி திங் அட் த எக்ஸாக்ட் மூமெண்ட். பவுலன் சொல்றார், இயேசு கிறிஸ்து பிறந்தது எக்ஸாக்டா எப்போ பிறக்கணும்னு, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம், டைம் நிறைவேறின போது அவர் பிறந்தார். தானியலும் நமக்கு சொல்றார், 70 வாரம் முடிஞ்சு கரெக்டா அந்த டைம்ல தான் அவர் பிறந்தார். எல்லாமே பிளான் பண்ணி அவர் வராருன்றத நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து 30 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். 30 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, சில நேரங்களில் என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. யோவான் 13ல் என் வேலை வந்தது. ஒரு டைம் எவ்வளவு அக்யூரேட்டா கீப் அப் பண்றாருன்றத நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது ஒரு 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 டிவைன் பெர்ஃபெக்ட் கிளாக்கை வச்சு தான் அவர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் காவலில் வைக்கப்பட்ட அந்த டைம், அந்த கிளாக்ல அவருக்கு என்ன தெரியுது, அவர் ஊழிய ஆரம்பிக்கணும், இதான் ரைட் டைம் அப்படின்னு அங்கே வர்றார். அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும்னு அவர் கரெக்டாக வர்றார். பிதா அவருக்கு சிக்னல் கொடுக்கிறார், மகனே நித்தியமா நீ செய்ய வேண்டிய வேலை வந்து விட்டது, போ அப்படின்றார். அவர் வந்து ராஜாவாக அங்க இறங்குறார். அதான் பார்க்கணும். நான் இதை யோசிச்சு பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருந்தேன், இயேசுடைய பங்க்சுவாலிட்டி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பங்க்சுவாலிட்டினா என்ன தெரியுதுங்களா, நேரத்துக்கு போற ஒரு காரியம் இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்தா ரொம்ப மைண்ட் பாக்லிங், மைண்ட் பாக்லிங். ஏன் அவர் எவ்வளவு காரியத்திலையும் அதை யோசிச்சு பார்த்து நான் வெக்கப்பட்டு போனேன், உங்களை வெக்கப்படுத்த நான் சொல்லவில்லை, நான் வெக்கப்பட்டு போனேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒருபோதும் அவர் எந்த இடத்துக்கும் லேட்டா போன சரித்திரமே இருந்திருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அவர் பெர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ். ஏன் அப்படின்னா லேட்டா போறது பாவம். ஏன் பா நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறது தான் பாவம் இல்லைங்களா, நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறது தான் பாவம். லேட்டா போறது எப்படிங்க பாவம் அப்படின்னா, அன்பின் நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுது, நீங்கள் மற்றவர்களுக்கு எதை உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் தான் லா. நமக்கு யாராவது லேட்டா வர்றது பிடிக்குமா, நம்ம அங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்ப ஹாஃப் அன் அவர் உட்காந்து லேட்டா வர்றாங்க, நமக்கு பிடிக்குமா, நமக்கு பிடிக்காது. நமக்கு எது பிடிக்காதோ, நம்ம மற்றவங்க நமக்கு எது செய்யணும்னு விரும்புறாங்களோ அதை நம்ம அவங்களுக்கு செய்யணும் போது அதை உடைக்கிறோம் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் நம்ம வந்து நம்முடைய வார்த்தையே சத்தியமா இருக்கணும். The word is our bond னுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா அது பாண்ட் பேப்பர் மாதிரியா போன்னு, நான் 5 மணிக்கு வரேன்னு ஒரு பாண்ட் பேப்பர் வார்த்தை சொல்லி இருக்கிறேன்னா, நான் 6 மணிக்கு போறேன் இல்ல 8 மணிக்கு போறேன்னா, நான் எவ்வளவு பொய் சொல்றவனா இருக்க, சத்தியத்தின் பிரமாணத்தை நாம் உடைக்கிறோம். சத்தியத்தின் பிரமாணத்தை நாம் உடைக்கிறோம், அதைத்தான் நம்ம பார்க்கணும். சத்தியத்தின் பிரமாணத்தை உடைக்கிறோம், அது மாத்திரம் இல்லாம ஒன்னாவது அன்பின் பிரமாணத்தை உடைக்கிறோம், சத்தியத்தின் பிரமாணத்தை உடைக்கிறோம், மற்றவர்களை நம்ம பாவம் செய்ய வைக்கிறோம். எப்படி மற்றவர்களை எப்போ பாரு நம்ம வெயிட் பண்ண வைக்கிறோம்னா, உன்னை நீ பெருசா மதிக்கிறத விட மற்றவங்களை மதியன்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா. மற்றவங்களை நம்ம பெருசா மதிக்கணும், நம்மளை விட மற்றவங்களை முக்கியமா பார்க்கணும்னு சொல்லுது வேதம். நம்ம எல்லாரையும் வெயிட் பண்ண வைக்கிறோம்னா அவங்கள என்ன பண்ண வைக்கிறோம், அவங்க ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, இரிட்டேட் பண்ண வைக்கிறோம், கோவப்பட வைக்கிறோம், அவங்கள பாவம் கூட செய்ய வைக்கிறோம், நம்ம தான் செய்ய வைக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு எவ்வளவு பாவம் செய்யுது. நம்ம நம்ப தகாதவர்களாக, நம்பிக்கை முடியாதவர்களாக, நம்ம வார்த்தையை நம்ப முடியாதவர்களா செய்யறோம். இன்னொன்னு, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு, அது வந்து மனுஷர்களுக்கு தகுந்தது, சத்தியத்தின் பிரமாணத்தை உடைக்கிறோம், அன்பின் பிரகாரத்தை உடைக்கிறோம், மற்றவங்களை பாவம் செய்ய வைக்கிறோம். இன்னொன்னு, தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு நீ நேசிப்பாயாக வேதம் சொல்லும் போது, நம்ம சபைக்கு லேட்டா வரோம்னா அது என்னத்தை காட்டுது, முழு ஆர்வத்தோடு முழு பலத்தோடு நம்ம லேட்டா வரோம்னு காட்டுதா. உங்களை குத்தணும்னு சொல்லல, இது கிருபையை பார்க்கிறோம், தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம். பார்க்கும்போது லேட்டா வரோம்னா ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய ஜியல் ஆர்வத்தை நம்மளுக்கு காமிக்குது. அது முழு இதயத்தோட ஆண்டவர் அன்பு காட்டுறதுக்கு அடையாளம் அல்லன்றது அது காட்டுது. அது ஆண்டவர் அடையாளம் இல்லன்னு காட்டுது. அது சில டைம்ல தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். சில டைம்ல தவிர்க்க முடியாத காரணங்கள் நிச்சயமா நமக்கு இருக்குது. ஆனா அதுவே நமக்கு பழக்கமா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் என்ன? நம்ம பழக்கத்தை மாத்திக்கணும் இல்லைங்களா? நம்ம பழக்கத்தை மாத்திக்கணும். சில காரியங்கள் முன்னவே பிளான் பண்ணணும். சிலதெல்லாம் எங்க வீட்டுல என்ன பண்றோம்னா டைம் 15 நிமிஷம் சீக்கிரமே வைப்போம். தெரியும் நமக்கு, நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறது இல்லை. டைம் சீக்கிரமே வைப்போம். அந்த மாதிரி சில மெஷர்ஸ் எடுத்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் டைமுக்கு வர்றதுக்கு. ஏன் பாருங்களேன், ஏன்னா முதல்ல அதுல மாத்திரத்துக்கு முதல் ஆரம்பமே எங்க ஆரம்பிக்கிறது? இது பாவம்னு பார்த்து இது ஆவிக்குரிய பாதிப்பு மத்தவங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஏற்படுத்துதுன்றத நம்ம உணரும் போது தான் நம்மள நம்ம மாத்திக்கும். அதை நம்ம உணரணும். யோசிச்சு பாருங்க, இது பெர்ஃபெக்ட் சேவியர். அவர் எல்லாத்தையும் டைமுக்கு அவர் செஞ்சிருப்பார். ஏன் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அவர் பேச்சு கொடுத்து லேட்டா போயிருந்தாருன்னா அவர் பாவம் செஞ்சிருப்பாரு, அவர் பரிபூர்ண ரட்சகராகவே இருந்திருக்க முடியாது. ஆஹா, என்ன ஒரு ரைச்சஸ் காட்! அவரை பார்த்து சுருங்கி போய் நிக்கிறேன், நான் சுருங்கி போய் நிக்கிறேன். என்னங்க பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்லி எங்களை பேஜார் படுத்துறீங்களே அப்படின்னா இன்னும் சொன்னா சுருங்கி போயிடும். அந்த ரட்சகருடைய அழகுல பார்த்து நம்முடைய அசிங்கத்தை பார்த்து தாங்க சுருங்கி போக முடியும். அவர் ஒவ்வொன்னும் அவர் டைமுக்கு தூங்கி இருப்பாருங்க, டைமுக்கு எந்திரிச்சிருப்பார், டைமுக்கு சாப்பிட்டு இருப்பார். அதனால யோசிக்க முடியுதா? டைமுக்கு ஜபம் பண்ணிருப்பார், டைமுக்கு வேதத்தை படிச்சிருப்பார். எல்லாமே பெர்ஃபெக்ட் டைமிங்ல அவர் பண்ணிருப்பார். பாருங்களேன், அவருடைய டைம் கீப்பப்ப தான் பார்க்கணும். டைமுக்கு வேலைக்கு போயிருப்பார், டைமுக்கு வேலைக்கு போயிருப்பார். ரட்சகர், அவருடைய ரட்சகர். ஏன்னா அது எதுலையாவது அவர் கொஞ்சம் லேட்டா 5 நிமிஷம் லேட்டா போயிருந்தாருன்னா ப்ரோ கால் தட் லா, அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் உடச்சு பாவம் செஞ்சிருப்பார். பாருங்களா, அவருடைய குளோரியை தாங்க பாக்குறோம். த பெர்ஃபெக்ட் சேவியர், அதிசயம், அதிசயம்னா அதிசயம், எல்லாத்தையும் பரிபூர்ணமா பண்ற ரட்சகர். அவருடைய மகிமையை இல்ல நம்ம பார்த்து பார்த்து தான் நம்ம மறுரூபம் ஆகணும். நோ, எனக்காக அவர் வாழ்ந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா வாழ்ந்தாரே, டைம் கீப் அப் பண்ணாரு, அவருடைய மகிமைக்காக நான் என்ன மாத்திக்க கூடாது இல்லைங்களா? என்ன மாத்திக்குவேன் நானு? என்னென்ன இருக்குதோ டைம் கீப் அப் பண்ணுவேன் நான், மாத்திக்கணும். எல்லாத்தையும் டைமுக்கு அவர் செஞ்சார். கரெக்டா யோவான் காவலில் போட்டு அந்த டைமுக்கு அவர் வர்றார். நம்ம யோசிச்சு பார்க்கணும், யோவான் ஏங்க ஜெயிலுக்கு போனாரு? என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் யாருக்காவது ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்பாரா? பாவம் மனுஷன், யாருக்கும் யார் சவகாசமும் வேணான்னு சொல்லி வனாந்திரத்தில் இருந்து காட்டுதுன்னா இந்த ஒட்டகத்தோலை போட்டுக்கிட்டு வெட்டுக்கிளிய சாப்பிட்டு இருந்தார். யாருக்காவது வம்புக்கு போனாரு இல்லையே? ஏன் அவரு ஜெயிலுக்கு போனாரு தெரியுமா? யாருக்காவது காரணம் தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? ஓகே. ஏன் அவரு ஜெயிலுக்கு போனாரு? எவ்வளவு ஃபேமஸா கூட இருந்தாரு இல்லைங்களா? எல்லாம் எருசலேமே போச்சு, பரிசேரங்கள்லாம் ஓடினாங்க. ஓடும் போது கிறிஸ்துவா இவருன்னு கூட சந்தேகப்படும் போது அவரு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்துச்சுன்னா பார்த்தோம்னா லூக்கா 3:19 நமக்கு அதுக்கு பதில் கொடுக்குது. 3:19
காத்தொங்கு தேசாதிபதியாக ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியா அதினி நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர
கார்பங்கு தேசாதிபதினா அந்த பாகத்தை தேசத்தை நாலா பிரிச்சிருக்கிற ஒரு பாகத்தினுடைய ராஜா. ஏரோது, ஏரோதுனா ஒரு சீசர் மாதிரி பேர், அது குடும்ப பேர் இல்லைங்களா? சீசர், ஃபாரோன்ற மாதிரி பல ஏரோதுங்க இருந்தாங்க. முதல் ஏறது வந்து இயேசுவை சின்ன வயசுலயே கொல்லணும்னு பார்த்தேன். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நிறைய மனைவிகள், எக்கச்சக்கமான மனைவிகள். அவங்க குடும்ப கதையே கேட்டோம்னா வெறுத்து போயிருவோம். இப்படி கூட ஒரு குடும்பம், அசிங்கமான குடும்பம் இருந்திருக்கான், எவ்வளோ மோசம். அவனுக்கு 5 பிரதான மகனுங்க, முக்கியமான மகனுங்க. அந்த மகனுங்க பாத்தீங்கன்னா அரிஸ்டோபோலஸ், பிலிப், ஆன்டிபஸ், அர்கேலியோஸ், இன்னொரு மகன் பேர் கூட பிலிப். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பிலிப்னு ஒரு மகன் இருந்தான், அவனை பார்த்தாவே அவருக்கு பிடிக்காது. அவர் ரொம்ப மோசத்துல மோசம். அதுக்கு அவருக்கு ஒன்று தேசமும் கொடுக்கல. இந்த அவருக்கு இருந்த தேசத்தை 4 பிரிச்சு இந்த 4 மகன்களுக்கு கொடுத்துட்டார். அதுல இருந்த ஒரு ராஜா ஒரு ஒருத்தன் பேர் தான் ஏரோது ஆன்டிபஸ். அந்த ஏரோதை பத்தி தான் அங்க பேசுது. புரியுதுங்களா? ஏரோதுனா யார், எந்த ஏரோதுன்னு புரிஞ்சுக்கணும். கார்பங்கு தேச ஏரோது ஆன்டிபஸ், அதுல ஒரு மகன் இருந்தான். அவன் வந்து இன்னொரு அவனுக்கு இருந்த இன்னொரு தம்பி பிலிப், தம்பி தான் ஆனா அவங்க அம்மாக்கு பிறக்கல இல்லையா, வேற அம்மாக்கு பிறந்தவன். அவன் பிலிப்பு ராஜ்யத்தை கொடுக்கல இல்லைங்களா, நீ ஆனா பெரிய பணக்கார. அவனுக்கு ஒரு மனைவி இருந்துச்சு. மனைவி பாத்தீங்கன்னா பெண்ணுனா இந்த மாதிரி பெண்ணு உலகத்திலேயே இருந்திருக்க கூடாது. அவ்வளோ மோசம், அவ்வளோ பயங்கரம், அவ்வளோ அவலட்சணமான ஒரு பெண், எரோதியால் அப்படின்ற ஒரு பெண். அந்த பிலிப் ரொம்ப பணக்கார், அவன் ராஜா இல்ல ராஜ்யம் இல்ல, ஆனா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பொண்ணும் பிறந்துச்சு. அப்படி அந்த பிலிப் இருக்கும்போது இந்த ஏரோத ஆன்டிபஸ் அவங்களுடைய அண்ணன் வந்து ஒரு வாட்டி பிலிப்பு போய் பார்க்க போலாம், இவரு ராஜா, பிலிப் சாதாரணப்பட்ட ஆளு பணக்கார ஏரோதிய பார்க்க போலான்னு போகும்போது இந்த பிலிப் இந்த ஏரோத ஆன்டிபஸ் அவள மயக்கினானோ இல்ல ஏரோதியா இவள மயக்கினாலோ என்னன்னு தெரியல, இவ வந்து தன்னுடைய புருஷனை விட்டுட்டு புருஷனுக்கு டைவர்ஸ கொடுத்துட்டு பிலிப்புக்கு டைவர்ஸ கொடுத்துட்டு இவர் ராஜா வேற இருக்கிறாரு அப்படின்னு ஏதோ பண்ணி இவரை கூட வாழ வந்துருச்சு. அவ மகளையும் கூப்பிட்டு வாழ வந்துருச்சு. இதான் நடந்தது. தன்னுடைய சொந்த தம்பி இல்லைங்களா, தம்பி வீட்டுக்கு போயிருக்கிறாரு இந்த ஏரோதியார் அவனை மயக்கி, இவ கூட போயிருச்சு, இவளுடைய வாழ ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு டைவர்ஸ் கொடுத்தாச்சு பிலிப்புக்கு. அது யோவான் என்ன பார்த்தாரு, கண்டித்தார். பாருங்களா, யாருக்குமே தைரியம் இல்ல அதை பத்தி ஒன்னு சொல்ல. பெரிய ஆள் இருந்தா யாருமே பேச மாட்டாங்க இல்லைங்களா, யாருமே சொல்லக்கூடாது. யோவான், யோவான் மட்டும்தான் அதை சொல்லியிருக்க முடியும். தைரியமா அதை கண்டித்தா, நீ பாவம் செஞ்சன் பப்ளிக்கா அவர் திட்டினார். அது திட்டினது ஏரோதியா இல்ல, அம்மாக்கு பிடிக்கல. பிடிச்சி பிடிச்சி அவங்க ஹஸ்பண்ட் நச்சரிச்சு அவனை கொல்லணும் கொல்லணும் கொல்லணும், உயிரிடவே இருக்கக்கூடாது, என்ன திட்டான் திட்டிட்டான்னு பிடிச்சி நச்சரிச்சு. யாரோ அந்த அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு, ஐயோ அவர் கொன்னோனா ரொம்ப பெரிய ஆளுமா அவரு, கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் பிடிச்சி ஜெயில போட்டார். அதனாலதான் யோவான் ஜெயில போட்டார். ஆனா அதிசயம் என்ன பாக்குறோம்னா, இதுலயே இதெல்லாமே காடுடைய சாவரன் திட்டம். அதுதான் அதிசயம். மனுஷருங்க தங்களை தற்காத்து கொள்றதுக்கு பாவிகள் முட்டாளுங்க, அவங்க ஏதோ செய்யறோம்னு நினைக்கிறாங்க, அதை செய்யறாங்க. ஆனா அந்த இறையாண்மை உள்ள தேவன் அதை பயன்படுத்தி தன்னுடைய ஹிஸ்டரிய நகர்த்துறாரு. பாருங்களா, அதான் பாக்குறோம். அப்படிதான் பாக்குறோம். எதை பிடிச்சி யோவான் இப்ப நிறுத்தணும், யோவான் ஊழியத்தை, இந்த பாவி வந்து அவன் அசிங்கத்தை மறைக்கணும், தன்னை பாதுகாத்துக்கணும்ன்றதுக்காக யோவானை பிடிச்சி ஜெயில போடுறாரு. அங்கத்தான் யோவான் ஜெயில போட்டு இயேசுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்களேன், பாவிகள் தங்களை பாதுகாத்துக்கணும்ன்றதுக்காக எதோ பாவத்தை செய்யறாங்க, ஆனா அதை பயன்படுத்தி இறையாண்மை உள்ள தேவன் தன்னுடைய நிகழ்வுகளை நடத்துற. சிலுவையும் அப்படித்தானே, தன்னை பாதுகாத்துக்கணும்னு அந்த ஆசாரியன் அவங்க இவங்கன்னு எதோ செஞ்சாங்க, ஆனா அதை வச்சுத்தான் தன்னுடைய ஹிஸ்டரி நிகழ்வு ஆண்டவர் நடத்துறாரு. எவ்வளவு சாவரன் காட் பாருங்களேன், பெரிய அதிசயமான தேவன். அதை தான் பாக்குறோம். சரி, முதலாவது என்ன பாக்குறோம், இயேசு சரியான நேரத்துக்கு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார். அவருடைய டைமிங் சென்ஸ் இஸ் அமேசிங். அடுத்ததாக யோவான் காவலில் வைக்கப்பட்ட அந்த டைம் ஏன் வச்சோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மூணாவதாக ஒரு காரியத்தை நான் ஸ்கிப் பண்றேன், அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். மூணாவதாக இயேசு சரியான சாதனத்தையும் சரியான மெசேஜையும் தன்னுடைய ஊழியத்தில் யூஸ் பண்ணாருன்றது பாக்குறோம். என்ன போட்டிருக்கு இதுல, ஒன்னு கவனிக்கணும், இந்த பயன்பாடுக்கு நம்ம பார்த்து முடிக்கலாம். ஒன்னே ஒன்னு கவனிக்கிறோம், இயேசு தன்னுடைய ஊழியத்தில் எங்கெங்கெல்லாம் போனாரோ அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா, என்ன முதல் காரியம், 17வது வசனத்தில் போட்டிருக்கு பாரு,
அது முதல் இயேசு மன திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார்.
பிரசங்கம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார். 23ல பாருங்க,
பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து
அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் என்ன வருது, தி கிரேட்டஸ்ட் சர்மன், மல பிரசங்கம், அத பத்தி தான் வருது. முதலாவது தேவ குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் முதல்ல பண்ணது என்ன, பிரசங்கம். இதைத்தான் பாத்துக்கணும், அவர் முதல்ல பண்ணது பிரசங்கம். அவருடைய பிரதான செயல் பிரசங்கமா இருக்கு. பிரசங்கம்னா என்ன, பிரசங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரசங்கம் அப்படின்னா அது பைபிள் ரொம்ப ரிச் வேர்டை யூஸ் பண்ணுது. எத்தனையோ வேர்டை யூஸ் பண்ணிருக்கலாம், பேச்சு இல்ல பிரசங்கம். பிரசங்கம்ன்றது வந்து ஹெரால்டுன்ற ஒரு வார்த்தையில வருது. ஹெரால்டிங் அப்படின்னா, பழைய காலத்துல டிவி இல்ல, நியூஸ் பேப்பர் இல்ல, ரேடியோ இல்லாத காலத்தில் ஒரு நியூஸ் அறிவிக்கணும், ஒரு ராஜா ஒரு நியூஸ் அறிவிக்கணும்னா ஒருத்தர் ஒரு ட்ரம் வச்சு அனுப்புவார். பழைய படங்கள்ல பாத்திருக்கலாம். அவருக்கு பேர் என்ன? மொரசொலி. ஓகே, மொரசொலி. அது பேர் நியூஸ் பேப்பர் கூட ஒரு மொரசொலின்னு இருக்கு. அப்படின்னா என்ன, ஒருத்தர் வந்து ட்ரம் வச்சுட்டு அடிக்குவார், கேளுங்க ராஜா சொல்றத கேளுங்க. அவர் ராஜாவுடைய அதிகாரத்துல ராஜா சொன்னதை எக்ஸாக்டா அவர் சொல்லணும். ராஜாவுடைய மெசேஜ மாத்தினார்னா அடுத்தது அவர் தலை போயிடும். இந்த மாதிரி அவர் போய் மெசேஜ சொல்லணும். அதான் பிரசங்கி, ஹெரால்டு. ப்ரீச்சிங்னா அதாங்க வேர்டு, ஹெரால்டிங். ராஜாவுடைய மெசேஜ போய் அறிவிக்கணும், அந்த வேர்டு தான் ப்ரீச்சிங்க்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்களேன், இயேசு வந்து நான் லூக்கால சொல்றார், லூக்கா 1:18, நான் ஆவியினாலே தேவ கர்த்தர் என்னை தன்னுடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். எதற்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு. முதலாவது இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டது எதுக்கு? தான் ஒரு ஆசாரியர், தான் ஒரு தீர்க்கதரிசியாக. பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்ணினார். ஏன் அவர் பிரசங்கம் பண்ணினார்? ஏன் பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னா, ப்ரீச்சிங் வந்து நான் என்ன நினைச்சேனோ அது சொல்றது இல்ல ப்ரீச்சிங். பிரசங்கம் வந்து நான் என்ன நினைக்கிறோம் இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சொல்றது இல்ல ப்ரீச்சிங். ராஜா என்ன மெசேஜ் கொடுத்திருக்கிறாரோ அதை போய் கன்வே பண்றது தான் ப்ரீச்சிங். இயேசுவே சொன்னார், நான் என்னுடைய சொந்த வார்த்தைகளை நான் பேசவில்லை, என் பிதா எந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தாரோ அதே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னார். ப்ரீச்சிங்னாவே நம்ம சொந்த வார்த்தைகளை சொல்றதில்ல ப்ரீச்சிங். அவர் எதை ப்ரீச் பண்ணாரு? எங்க 3 வருஷம் தான் போகும்போதும் தன்னுடைய பிரதான வேலை, இயேசுடைய வேலை என்ன? பிரசங்கம். பிரசங்கம் எதை பிரசங்கம் பண்ணாரு? சுவிசேஷத்தை, தேவனுடைய சுவிசேஷ, தேவ ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணினார். கடவுள் என்ன செஞ்சார், கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார், அதைத்தான் பிரசங்கம் பண்ணினார். இது ஒரு பயன்பாடா இயேசுடைய. இங்கிலீஷ்ல சொல்ல போனா த மெத்தட் அண்ட் த மெசேஜ். அவருடைய மெத்தட் என்ன? ப்ரீச்சிங். அவருடைய மெசேஜ் என்ன? காஸ்பிள். அதான் அவர் பண்ணார் இல்லைங்களா. த மீன்ஸ் அண்ட் த மெசேஜ் அப்படின்னு கூட பார்க்கலாம். இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இயேசு தன்னுடைய ஊழியத்தில் பிரதான இடம் கொடுத்தது, பரிசுத்தப்படுத்தினது, கண்ணியப்படுத்தினது ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் ஏன் இதை நான் சொல்றேன், தேவகுமாரன் தான் முதல் முதல்ல பிரதானமா தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்தினது ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணல, ஷேர் பண்ணாரா எனக்கெல்லாம் இப்படி ஆச்சு அந்த ஊர்ல இப்படி ஆச்சுன்னு, இல்ல அனுபவத்தை ஷேர் பண்ணல. எத்தனை அற்புதங்களை செஞ்சாரு, எல்லாரையும் உட்கார வச்சு சாட்சி சொல்ல வைக்கல, பண்ணிட்டு இருந்தாரா, எல்லோரும் நில்லுங்கள் சாட்சி சொல்லுங்கள் சாட்சி சொல்லுங்கள் சாட்சி சொல்லி வச்சுக்கிட்டு இல்ல, இல்ல எல்லா கூட்டத்தையும் நிக்க வச்சு கைத்தட்டுங்கள் பாட்பாடுங்கள் 2 hour மியூசிக்க போட்டு எல்லாரையும் மயக்க, கிரவுட் பிரஷரை போட்டு மயக்கிட்டு இல்ல. அவர் பண்ண முதல் பிரதான வேலை, அவர் யூஸ் பண்ண முதல் மீன்ஸ், தேவராஜ்யத்தை பரப்புறதுக்கு அவர் பண்ண முதல் மீன்ஸ் என்னங்க? பிரசங்கம். பிரசங்கம் அதைத்தான் பார்க்கணும். அதனால நான் என்ன சொல்றேன், பிரசங்கத்தை இயேசு எவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கார், எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார்னு பாருங்க. அவர் போற இடமெல்லாம் யாருன்னா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கட்டும், எந்த கலாச்சாரம்னா இருக்கட்டும், அவர் போய் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ரோமர் காலத்துல எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அநியாயம் இருந்துச்சு ஊர்ல, ரொம்ப அநியாயம், ரொம்ப வறுமை. டாக்ஸ்லயே எல்லாரையும் வறுமை ஆக்கிருவாங்க ரோம். ரொம்ப கோயில்ல ரொம்ப அநியாயம், சமுதாய அநியாயங்கள், திருட்டுக்கள், தீவிரவாதிகள், ரொம்ப இருந்த அநியாயத்தில் தேவகுமார் அவர் வந்து அந்த ஊர்ல கோயில்ல எவ்வளவு ஃப்ராடு, அவர் வந்து இப்படி ஒரு சமுதாயத்துக்கு அவர் கொடுக்கிற ஆன்சர் என்ன தெரியுமா? என்ன ஆன்சர் அவர் கொடுக்கிற ஆன்சர்? எல்லாவுடைய ப்ராப்ளம்ஸுக்கும் பிரசங்கம். ப்ரீச்சிங், ப்ரீச்சிங், ப்ரீச்சிங். என்னத்தை ப்ரீச்சிங்? காஸ்பிள் ப்ரீச் பண்ணார். இதனால தாங்க தேவ ராஜ்யத்தை பரப்புறதுக்கு இருக்கக்கூடிய, உண்மையான தேவ ராஜ்யத்தை பரப்புறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன தெரியுமா? பிரசங்கங்க. பிரசங்கம் ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம வாழ்ற காலத்துல பிரசங்கத்துக்கு மதிப்பில்லை, பிரசங்கத்துக்கு மதிப்பே இல்லை நம்ம காலத்தில். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மற்ற சபைகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா 100 கோடி கணக்கான சபைகள் பிரசங்கத்தை விட்டுட்டாங்க. ஏன்? ஒரு மனுஷன் போய் அங்க ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு வந்து நாங்கெல்லாம் டிவி பார்த்துட்டு வரவங்க, நாங்கெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கிறவங்க, நாங்கெல்லாம் பேஸ்புக் ட்விட்டர்ல சின்ன சின்ன மெசேஜ் அனுப்புறவங்க, நாங்கெல்லாம் வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கணுமா? இவரு ஒரு அவர் கத்துவாராம் இஷ்டத்துக்கு, அதை போய் நாங்க உட்காந்து கேட்டுட்டு போனோமா? அதுல இருந்து எந்த நன்மையும் வரப்போறது இல்ல, அதுல இருந்து எந்த நன்மையும் வரப்போறது இல்ல. ஆகவே பிரசங்கத்தை விட்டுட்டாங்க. பிரசங்கத்தை விட்டுட்டு என்ன பண்றது தெரியுமா? இப்பெல்லாம் அங்க ஒரு கோமாளித்தனம் பண்றது பிரசங்கம்ன்ற பேர்ல. அவர் வந்து ஒருத்தர் நிப்பாரு, வெறும் காமெடி ஜோக்ஸ் பாத்திருக்கீங்களா? வெறும் ஜோக்கு தான் அடிப்பாரு, வெறும் ஜோக்கு தான், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது, எல்லாரையும் நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறது, ஏன் இன்ட்ரெஸ்டா எல்லாரும் கேட்கறது, வெறும் ஜோக்ஸ் இல்ல வெறும் சாட்சி இல்லைன்னா என்ன பண்றது தெரியுமா? எல்லாரும் குரூப்பா உட்காந்துக்கிட்டு இந்த வசனத்தில் இந்த மாதிரி எனக்கு அர்த்தம் புரியுது, இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன், அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன், இதைத்தான் இவர் புரிஞ்சுக்கிறார். நீ புரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? யாருக்கு வேணும் நீ புரிஞ்சுக்கிறத? ஆண்டவர் என்ன அதுல எழுதியிருக்காருன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் வேணும் நம்மளுக்கு. அதுதான் பிரீச்சிங்ன்றது வந்து சாட்சி சொல்றது இல்ல, காமெடித்தனம் பண்றது இல்ல, கோமாளித்தனம் பண்றது இல்ல, பிரசங்கத்து பேர்ல வச்சு எல்லாரையும் நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறது, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது, எல்லாரையும் சொந்த, அதெல்லாம் பிரசங்கம். ஒருத்தர் அந்த தேவன் ராஜா கொடுத்த மெசேஜ் என்னன்னு இரவும் பகலும் இருந்து தியானிச்சு அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு விளக்குறது தான் பிரசங்கத்தினுடைய வேலை. ஆனா நம்ம ஊர்ல பிரசங்கத்துக்கு மதிப்பு இல்லை. தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு கொடுத்த முதல் கண்ணியம் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன தெரியுமா? தேவ ராஜ்யத்தை பரப்புறதுக்கு பிரசங்கங்க. ஆகவே பிரசங்கத்தை அவர் உயர்த்தினாரதான் பிரசங்கியுடைய வேலை, பிரசங்கியுடைய வேலை. கர்த்தர் இதான் சொல்றாருன்னு நம்ம இருக்கிறோம். இந்த வாலிபருங்க இருக்கிறீங்க, பிரசங்கம் ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்கு. நம்ம போய் என்டர்டைன்மெண்ட் போய் கேட்டு வரலாம், காமெடியை போய் கேட்டு வரலாம். ஏன் கிளப், ராக் கிளப் கூட இருக்குது இல்லைங்களா? சாட்சிகளை சொல்லி, சாட்சிகள்ன்ற பேர்ல ரொம்ப போய் புலவர ஒரு இடங்கள் அதுல இருக்கு. அதுக்கும் பிரசங்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பிரசங்கத்துக்கும் எந்த, பிரீச்சிங் இஸ் த ஹெரால்டிங் ஆஃப் த கிங்ஸ் மெசேஜ். இந்த ராஜா என்ன மெசேஜ் போட்டிருக்காரு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுதான் மெசேஜ், அதை விளக்கணும், அதை வெளிப்படுத்தணும், அதை அப்ளை பண்ணணும் ஜனங்களுக்கு. அதான் அந்த பிரீச்சிங். அந்த பிரீச்சிங் தேவ குமாரன் தான் என்னென்னவோ செஞ்சிருக்க முடியும், செஞ்சிருக்க முடியாது. இந்த கோமாளி அவர் பண்ணாத காமெடி அவர் பண்ணிருக்க முடியாது? எவ்வளவு காமெடி பண்ணிருக்க முடியும்? என்னென்னவோ செய்யற தேவகுமாரன் எல்லா வரத்தை விட்டு அவர் பயன்படுத்தின ஒரே சாதனம் பிரீச்சிங். பிரீச்சிங்க்கு நம்ம ஊர்ல மதிப்பு இல்லைங்க, மதிப்பே இல்லை. அவர் என்னத்தை பிரீச் பண்ணாரு? காஸ்பிளை பிரீச் பண்ணாரு. பாருங்க, தேவனுடைய எல்லையற்ற அன்பு காஸ்பிள்ல வெளிப்படுது. தேவனுடைய எல்லையற்ற ஞானம், தான் நீதிபரராக இருந்தாலும் ஒரு பாவியை, அந்நியாயமா இருக்கிற ஒரு பாவியை, அநீதி பவபக்தியா உள்ளவனை எப்படி நீதிமான் ஆக்கலான்ற ஞானம் காஸ்பிள்ல தான் இருக்கு. அதைத்தான் அவர் பிரசங்கம் பண்ணினார். இயேசு வரும்போது, இரண்டாவது ஆதாமாக வரும்போது அவர் தன்னையே பாவிகளோடு அடையாளம் காமிச்சு நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார் கடவுள், அதுதான் அந்த காஸ்பிள், அதுதான் பிரசங்கம் பண்ணார். ஹலோ ஒருத்தர், பாஸ்டர் இதையே சொல்றீங்களே, இதையே காஸ்பிள் காஸ்பிள், இயேசு நமக்காக செத்தாரு செத்தாருன்றதுங்களே, வேற எதுவுமே இல்ல, காஸ்பிள் ஒண்ணுதான், இதை விட்டு வேற ஒண்ணுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்களேன், இது ஒண்ணுதான், இதைத்தான் நம்ம சொல்லணும், இது ஒண்ணுதான். பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன், ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே சாதனம் அது ஒண்ணு தாங்க. அதைத்தான் அவர் பிரசங்கம் பண்ணார், காஸ்பிள் அவர் பிரசங்கம் பண்ணார். யோசிச்சு பாருங்க, இந்த கள்ளப்போதகருக்கு இல்லாத, இயேசுக்கு இல்லாத இருதயமா இந்த கள்ளப்போதகர்களுக்கு? அவர் அங்க நடக்கிற அந்நியாயங்கள், அங்க நடக்கிற ப்ராப்ளம்ஸ், அந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கிற வேதனைகள், வறுமை, எவ்வளவு கிரஷிங் பாவர்ட்டியில இருப்பாங்க அவங்க இல்லைங்களா? எவ்வளவு வருத்தத்தில் இருப்பாங்க, எவ்வளவு நோயில இருப்பாங்க, எவ்வளவு வியாதியில, எவ்வளவு கஷ்டங்கள் அவங்க இருக்கும் போது, அதையெல்லாம் அறிந்த இயேசு அது எல்லாத்துக்கும் பதிலாக தான் கொடுத்தது என்ன தெரியுமா? பிரசங்கத்தை கொடுத்தாருங்க. ஏன்? உண்மையான தேவ பிரசங்கம் தான் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ண முடியும் தெரியுங்களா? உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது தேவ ராஜ்யத்தின் பிரசங்கம் தான். அந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்நியாயம், அந்த மனுஷனை, சுயநல மனுஷன், கடவுள்கிட்ட இருந்து தூரம் இருக்கிற மனுஷனை அவனை சீர்படுத்தினா, சுயநலத்தை மாத்தினா தான் அந்த குடும்பம் ஏதே நான் மாறும். அவன் மனைவியை நேசிக்க ஆரம்பிப்பான், பிள்ளைகளை ஒழுங்கா நடத்துவான், அந்த பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்பாங்க, குடும்பம் மனைவி புருஷன் பேச்சை கேட்கும், அந்த குடும்பம் ஒழுங்கா மாறும். அந்த குடும்பம் மாறுறது அந்த சமுதாயத்தின் அநியாயங்கள் நிற்கும். எந்த சமுதாயம் மாறுறது உண்மையான காஸ்பல் பிரசங்கத்தினால தாங்க. சமுதாயத்தின் அநியாயங்கள் தீமையெல்லாம் தீர்றது காஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் வேலையை ஒழுங்கா செய்வான், லஞ்சத்தை வாங்க மாட்டான், அநியாயமா டாக்ஸ பறிக்க மாட்டான். அதெல்லாம் செய்யக்கூடியது எது? பிரசங்கம் மட்டும்தான். புரியுதுங்களா? பிரசங்கம் மட்டும்தான். இன்னைக்கு கூட நம்ம அந்த காஸ்பலுடைய எஃபெக்ட் தான் நம்ம நாட்டுல கலாச்சாரம். அந்த காலத்துல எல்லாம் மனுஷங்க மனுஷங்களை தின்னுகிட்டு இருந்தானுங்க. அந்த காலத்தை எல்லாம் எப்படி மாத்தி மனுஷருக்கு நாகரீகம் கொண்டு வந்தது? நம்ம நாட்டிலேயே எவ்வளவு காரியங்கள் மாத்தினது எது? காஸ்பலுடைய எஃபெக்ட்ங்க. காஸ்பல் பிரசங்கம் பண்ணணும். ஆகவே நம்மெல்லாம் இருக்கிறோம். ஏன் இதை வலியுறுத்துறேன்னா, நம்ம ப்ரீச்சிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சபையாக ப்ரீச்சிங்க்கு தான் ரொம்ப அவசியம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஆண்டவர் யூஸ் பண்ண முதல் முறையாக நம்ம பார்க்கிறோம். காஸ்பல ஒண்டி ஒரு போதும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுங்க. காஸ்பல ஒரு போதும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்? இந்த இருளான உலகத்துக்கு காஸ்பல் தான் வெளிச்சம். காஸ்பல் தான் வெளிச்சம். நான் வாழ்ற அளவுக்கு நான் எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறேனோ, நீங்களா எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறீங்களோ, எங்க உண்மையான ப்ரீச்சிங் இருக்கோ அதைத்தான் சபையாக நம்ம மதிக்கணும். செவிதினம் உள்ளவர்கள் போல் காது குடையிற மாதிரி நல்லா சந்தோஷமா குடுக்குலன்னு பேசுற இடம் பிரசங்கம் இல்லைங்க. சாட்சிகளை சொல்லிக்கிட்டு எல்லாரையும் கூட்டி கைத்தட்ட வச்சுக்கிறது அது இல்ல பிரசங்கம். ஆண்டவருடைய மெசேஜ் என்ன? அதான் பிரசங்கம். அதுதான் ஹெரால்டிங். ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஏன் ஊரெல்லாம் இருக்கிற பாரம் பாஸ்டர்ன்ற பேர்ல கோமாளிங்க தான் இருக்கிறாங்க. ரொம்ப பேர் கோமாளிங்க, மந்திரவாதிங்க, பணத்தை பறிக்கிறவங்க, சோசியல் சர்வீஸ் செய்யறவங்க. சோசியல் சர்வீஸ் நல்லா, சோசியல் சர்வீஸ் நல்லா தான் செய்யறாங்க. ஒரு ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு, ட்ரஸ்ட்ல இருக்கிறவர். அது போய் ஒரு ஆத்மாக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க சாப்பாடு போடுவீங்க, நல்லது பண்ண முடியுங்க, அது ஒண்டி பண்ணா போதுமா ஐயா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். கரெக்ட். கேத்தலிக் அவர் யோசிக்கிறார். கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். சத்தியம் இல்லைன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? வெறும் உடம்பா மிருகமா? அவன் ஆத்மா இருக்குது இல்லையா? அந்த ஆத்மாவை சீர்படுத்தின எந்த கஷ்டத்தையும் அவன் தாங்கிக்க கூட வல்லம காஸ்பல் தானுங்க கொடுக்க முடியும். அதை எடுத்து வச்சுட்டு போய் வேற சோசியல் சர்வீஸ் செய்யறீங்களே, அதை விட்டுலாமா காஸ்பல அப்படின்னும் போது பாருங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ற பிரசங்கிகள் ஊர்லயே இல்லைங்க. மந்திரவாதிகள் இருக்காங்க, கோமாளிங்க இருக்கிறாங்க, இல்ல. சபையாக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே இன்னும் பிரசங்கிகளை ஏற்படுத்தும், இன்னும் பிரசங்கிகளை ஏற்படுத்தும், காஸ்பல் பிரசங்கிகளை ஏற்படுத்தும். ஏ ஒருவேளை நம்ம வெறும் பிரசங்கம் பிரசங்கம் பிரசங்கமே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம வளராம இருக்கலாம். இந்த கோமாளித்தனம் பண்றவங்க, மேஜிக் பண்றவங்க, அவங்க எல்லாம் பெருசா சபைகளை கட்டலாம், கோடி கோடியா அவங்களுக்கு காசு வரலாம், இன்னும் 100 சர்ச் கட்டுறதுக்கு. ஒருவேளை ஆண்டவர் நம்மள டெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஒரு போதும் நமக்கு ஒருவேளை நம்ம வித்தியாசமா ஏதாவது செய்யணுமா? நோ. இதை விட்டு வேற ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை. பிரசங்கம் எதை பிரசங்கம்? காஸ்பல பிரசங்கம் பண்ணணும். அதை விட்டு ஆண்டவர் வேற எந்த சாதனமும் யூஸ் பண்றது இல்லை. பிரசங்கம் என்ற பைத்தியகாரத்தனம் போல் சொல்றார். உலகம் பைத்தியகாரத்தனம்னு நினைக்கிற அந்த பிரசங்கத்தை வச்சுதான் ஒரு பாவியை ரட்சிக்கிறாரு, ஒரு கிறிஸ்தவனை ஒரு பரிசுத்தத்துல வளர்க்கிறார். அது ஒண்ணு தான் செய்ய முடியும். பிரசங்கத்தை நம்ம உயர்வா மதிக்கிற மக்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இயேசு பயன்படுத்தின ஒருவேளை ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணலாம், நமக்கு கனி இல்லாம இருக்கலாம், வளர்ச்சி இல்லாம இருக்கலாம். ஒரு போதும் பிரசங்கத்துக்கு நம்ம அத சாதாரணமா என்ன கூட அப்படித்தான் போயிட்டாங்க இவங்க எல்லாம். ஒருவேளை நம்ம செத்தவனா நாளைக்கு நம்ம சபையும் அப்படி மாறாதபடிக்கு இப்ப இருக்கிற வாலிபருங்க, நீங்க தெரிஞ்சுக்கங்க. ப்ரீச்சிங் இஸ் த ஒன்லி வே, ஒன்லி சொல்யூஷன். எதை ப்ரீச் கண்டபடி ப்ரீச்சிங் இல்ல, காஸ்பிள ப்ரீச் பண்ணு, காஸ்பிள ப்ரீச் பண்ணு எல்லா உங்களுக்கு. ஒருவேளை நீங்க இங்க இருக்கிறவங்க இங்க ஒரு பாவியா இருக்கலாம், ஆனா காஸ்பிள் தாங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர். நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ, எந்த உபத்திரவத்தில் இருக்கீங்களோ, எந்த பிரச்சனையில இடுக்கத்தில் இருக்கீங்களோ, உங்களுக்கு ஆன்சர் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? காஸ்பல் தான் அதை விடுவு கொடுக்க முடியும். காஸ்பல் தான் தேவகுமார் அது ஒண்ணுதான் சொன்னார் எல்லாருக்கும். ஏன்? அதுல தாங்க பதில் இருக்கு. நம்ம தேடுற எல்லா பதிலும் நம்ம சூழ்நிலைக்கு காஸ்பல்ல தான் இருக்கு. அதனால தான் காஸ்பல் பிரசங்கத்தை நம்ம ரொம்ப மதிக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க.